வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். 2026 மார்ச் மாதத்திற்குள் சத்தீஸ்கர் மாநிலத்தை நக்சலைட் தீவிரவாதிகள் இல்லாத மாநிலமாக மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காசநோய் ஒழிப்பில் விழிப்புணர்வும் பொதுமக்கள் பங்கேற்பும் அவசியம் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை வங்கிகள் 2023-24 நிதியாண்டில் 141,000 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிபர் திரு அனிருக்குமார திசநாயக்க இந்தியாவில் 3 பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். 2026 மார்ச் மாதத்திற்குள் சத்தீஸ்கர் மாநிலத்தை நக்சலைட் தீவிரவாதிகள் இல்லாத மாநிலமாக மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராய்ப்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினருக்கு குடியரசுத் தலைவரின் குடியை வழங்கி அவர் உரையாற்றினார். மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய முன்வருமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கேற்ப மாநில காவல்துறையினர் முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் வீரத்துடன் பணியாற்றி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார். நக்சலைட்டுகள் சரணடைவதற்கு உகந்த கொள்கைகளை மாநில அரசு வகுத்திருப்பதுடன் அவர்களுக்கான மறுவாழ்வு தொகுப்பு திட்டமும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்த நக்சலைட்டுகள் காவல்துறை பணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். காசநோய் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பில் வெற்றியடைய விழிப்புணர்வும் பொதுமக்கள் பங்கேற்பும் அவசியம் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று காசநோய் மற்றும் போதைப்பொருள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இது தொடர்பான பிரச்சாரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் 29 அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாக உள்ளது. இதில் பங்குபெற விரும்புவோர் தங்களது கருத்துக்களை இம்மாதம் 27 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நமோ செயலி அல்லது மை கவ் தளத்தில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். மேலும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவும் கருத்துக்களை தெரிவிக்கலாம். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் அமைக்கப்பட்டுள்ள புவி அறிவியல் அருங்காட்சியகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் இன்று தொடங்கி வைத்தார். புவி அறிவியல் கல்வியில் சிறந்த மையமாக உருவெடுக்கும் வகையில் இந்த நவீன அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள ஜிவாஜி பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகாராஜா ஜிவாஜிராவ் சிந்தியாவின் உருவச்சிலையையும் குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். மாநில ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல், முதலமைச்சர் திரு மோகன் யாதவ், மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகளின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கு உட்பட்ட அனைத்து துறைகளின் செயலர்கள் ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வைத்து அவர் பேசினார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதில் மாநில அறிவியல் குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தனித்துவமான சவால்களை எதிர்கொள்ள உள்ளூர் அளவில் நிபுணத்துவத்தை வளர்ப்பதுடன் மாணவர்களிடையே அறிவியல் உணர்வை வளர்ப்பதிலும் மாநில அரசுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நீர்வழி சரக்கு போக்குவரத்தை அதிக அளவில் மேற்கொள்ள முன்வருமாறு மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கேட்டுக்கொண்டுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீர்வழி சரக்கு போக்குவரத்திற்கு அளிக்கப்படும் 35% ஊக்கத்தொகையை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றார். சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்காமல் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் திரு சர்பானந்த சோனோவால் வலியுறுத்தினார். ஒடிசா மாநிலத்தில் வனப்பரப்பு 36% அதிகரித்துள்ளது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சம்பல்பூரில் வனத்துறை அதிகாரிகளின் மாநாட்டில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவதற்கான லைஃப் இயக்கத்தை மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்திருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவதற்கும் பிரதமர் அழைப்பு விடுத்திருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். இதற்கு ஏற்பவும் ஒடிசா மாநிலத்தில் வனத்துறை சார்ந்த பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்வதுடன் சுற்றுலா மற்றும் வேலைவாய்ப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் இன்றைய மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2,500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
நாட்டில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் 2023-24 நிதியாண்டில் சுமார் 1,41,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த வங்கிகளின் மொத்த வாராக்கடன் 3.12% அளவிற்கு குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகள் தங்களது பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகையாக 62,000 கோடி ரூபாயை வழங்கியுள்ளன. வங்கிகளின் செயல்திறன் மேம்பாட்டு வலுவான மூலதன அடித்தளம் உருவானதன் காரணமாகவே பொதுத்துறை வங்கிகள் இந்த சாதனையை படைத்துள்ளதாக நிதியமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்பட்டது. அம்மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து கடந்த 5ஆம் தேதி திரு தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராகவும் சிவசேனாவைச் சேர்ந்த திரு ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸைச் சேர்ந்த திரு அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றனர். இந்நிலையில் அம்மாநில அமைச்சரவை இன்று விரிவுபடுத்தப்பட்டது. நாக்பூரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். பிஜேபி சார்பில் திருமதி பங்கஜா முண்டே உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க இந்தியாவில் 3 நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். தமது இந்த பயணத்தின் போது அவர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு இருதரப்பு அம்சங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். அத்துடன் இந்தியா இலங்கை இடையிலான வர்த்தக ஒத்துழைப்புகள் மற்றும் முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்ச்சி ஒன்றிலும் அவர் பங்கேற்க உள்ளார். அண்மையில் நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திசநாயக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியா வருவது இது முதல் முறையாகும். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மஸ்கட்டில் 8:30 தொடங்குகிறது. காசநோய் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் புதுதில்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் திரு அனுராக் தாக்கூர் தலைமையிலான மக்களவைத் தலைவர் லெவன் அணி வெற்றி பெற்றது. அந்த அணி மாநிலங்களவைத் தலைவர் லெவன் அணியை 73 ரன் வித்தியாசத்தில் வென்றது. இந்த போட்டியில் சிறந்த பேட்ஸ்மேன் விருது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் திரு முகமது அசாருதீனுக்கும், சிறந்த பவுலர் விருது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தீபேந்தர் சிங் ஹூடாவுக்கும் வழங்கப்பட்டது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 67 ரன் மட்டுமே எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 7.5 ஓவரிலேயே 1 விக்கெட்டை மட்டும் இழந்து 68 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மற்றொரு போட்டியில் இலங்கை அணி மலேசிய அணியை 94 ரன் வித்தியாசத்தில் வென்றது. பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா பாமி திபாதி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் சத்தீஸ்கர் மாநிலத்தை நக்சலைட் தீவிரவாதிகள் இல்லாத மாநிலமாக மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காசநோய் ஒழிப்பில் விழிப்புணர்வும் பொதுமக்கள் பங்கேற்பும் அவசியம் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை வங்கிகள் 2023-24 நிதியாண்டில் 1,41,000 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக இந்தியாவில் 3 நாள் பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.